அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து வழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஐநாவின் புதிய மனித உரிமை ஆணையாளருடன் இலங்கை அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட விருப்பம் தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி முதிய தலைவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இளைய தலைவர்களுடன் பகராதிருப்பதை இலங்கை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் விமர்சித்திருப்பது குறித்த செய்திகள். இந்தியாவில் திருமணத்திற்கு முன்பே ஆண் பெண் இருவருக்கும் பாலியல் ரீதியில் தாம்பத்தியத்திற்கு இருவரும் தகுதியானவர்களா என்கிற மருத்துவ பரிசோதனை நடத்த சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கும் யோசனை சாத்தியமா என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
ஒரு பையனுக்கு பொண்ணு பாக்குறப்பயோ, பொண்ணுக்கு பையனை வரன் பாக்குறப்பயோ, இல்ல திருமணத்துக்கு இதை பண்ணி ஜாதகம் பாக்குறதுக்கு பதிலா முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க, பார்த்து அவங்களா செக் பண்ணிக்கிட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம போற அளவுக்கு நம்ம அவங்க மனசு தயார் பண்ணணும்
ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் விமல் சுக்ரநாதன். இஸ்லாமிக் ஸ்டேட் எனப்படும் குழுவினர் மீது அமெரிக்கா எப்படியான போர் நுணுக்க நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்பதை இதுடன் புதன்கிழமை தன் உரையில் தெரிவிப்பார் என்று அதிபர் ஒபாமா அமெரிக்க தொலைக்காட்சி செவ்வியொன்றில் கூறியிருக்கிறார். அமெரிக்காவின் என்பிசி தொலைக்காட்சியில் அதிபர் இன்று பேசும்போது இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பினால் எழுந்துள்ள அச்சுறுத்தல்கள் பற்றியும் அது பற்றி தாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அமெரிக்க மக்களுக்கு தாம் விளக்க விரும்புவதாக கூறினார். அதற்கு முன் பேராயமன்ற தலைவர்களை அதிபர் சந்தித்து அவர்களின் ஆதரவை பெற விளைவார். இதற்கிடையே ஈராக்கின் மேற்கே ஹரிதா அணைக்கு அருகே இஸ்லாமிக் ஸ்டேட் வன்முறையாளர்கள் மீது அமெரிக்க ராணுவம் வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. ஹரிதா அணை என்பது ஈராக்கிற்கு மிக அத்தியாவசியமான ஒரு அணையாகும். அது இஸ்லாமிக் ஸ்டேட் வன்முறையாளர்களினால் கைப்பற்றப்பட்டால் அமெரிக்க நலன்களுக்கு அதனால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் சக் ஹேகல் கூறியிருக்கிறார். கிழக்கு உக்ரைனில் அரசப்படைகளுக்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான பரஸ்பர மோட்டார் குண்டுவீச்சுகள் சண்டைநிறுத்த உடன்படிக்கையின் மீறல்கள்தான். ஆனாலும் சண்டைநிறுத்தம் குறைந்துவிடும் அளவுக்கு அவை மோசமானவை அல்ல என்று கிழக்கு உக்ரைன் டெனஸ்கில் உள்ள ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் கூறியிருக்கிறார்கள். டொனஸ்க் நகரின் விமான நிலையத்தினை கைப்பற்றிவிட இருதரப்பினரும் போராடும் வேளையில் இந்த கருத்து வெளியாகியிருக்கிறது. மரியூப்பூல் நகரில் நேற்று இரவு நடத்தப்பட்ட ஷெல்வீச்சுகளில் பெண்ணொருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அங்கு பதட்டம் இப்போது உச்சநிலையில் இருக்கிறது. நேற்று முன்தினம் ஏற்படுத்தப்பட்ட சண்டை நிறுத்தத்தில் சண்டைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன என்ற நம்பிக்கை இன்னும் ஏற்பட்டுவிடவில்லை என்று எமது பிபிசி முகவர் கூறியிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலுக்கு சற்று வழியே 4 பெண்கள் மீது கூட்டாக பாலியல் வன்புணர்ச்சி மேற்கொண்ட 7 பேருக்கு ஆப்கான் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கிறது. 7 பேரில் 5 மட்டுமே பாலியல் வன்புணர்வுக்காக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் வன்புணர்வு புரிந்த நேரத்தில் அந்த பெண்களின் பொருட்களை கொள்ளையடித்த குற்றம் 7 பேர் மீதுமே சுமத்தப்பட்டிருந்ததால் 7 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. திருமண வீடொன்றுக்கு போய்விட்டு கணவர்களோடும் குடும்பத்தோடும் இந்த 4 பெண்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளையில் இவர்களை குடும்பங்களிலிருந்து பிரித்து தனிமைப்படுத்தி அடித்து துன்புறுத்தி பாலியல் வன்புணர்ச்சி செய்துவிட்டு அவர்களின் உடைமைகளையும் 7 பேரும் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த 7 பேரும் பொது இடமொன்றில் பகிரங்கமாக தூக்கிலிடப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள். இதற்கான ஆணையில் தான் கைச்சாத்திடுவார் என்று ஆப்கான் அதிபர் ஹமீத் கர்சாய் கூறியிருக்கிறார். இந்த தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் உரிமை 7 பேருக்கும் இருக்கிறது. இலங்கை சென்ற ஜப்பானிய பிரதமர் ஷின்ஜோ அபேவுக்கும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகளை அடுத்து இரு நாடுகளும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் ஐநாவின் மனித உரிமை ஆணையாளரோடு இலங்கை அரசு பேச்சுவார்த்தையில் ஈடுபட விருப்பம் தெரிவித்திருக்கிறது. ஐநாவின் புதிய மனித உரிமை ஆணையாளர் இளவரசர் சயீத் அல் ஹுசைன் 2014 ஆண்டில் இலங்கை வந்து நிலைமைகளை பார்வையிட இலங்கை அரசு அழைப்பு விடுக்கும் என்றும் இந்த கூட்டறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மனித உரிமைகள் விவகாரத்தில் இலங்கை கண்டுள்ள முன்னேற்றங்களை இந்த கூட்டறிக்கையில் பாராட்டியுள்ள ஜப்பானிய பிரதமர் LLRC பரிந்துரைகள் அமலாக்கப்பட வேண்டும் என்றும் சர்வதேச சமூகத்தோடு இலங்கை தொடர்ந்தும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். கடல்வழி வர்த்தகத்தில் இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்படும் என்று இந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பருவமழை மிக மோசமாக பெய்ததனால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட காஷ்மீருக்கு சென்றிருக்கிறார். அந்த இடத்தை தேசிய பேரிடர் பிராந்தியம் என்று பிரகடனம் செய்ததோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் சுமார் 200 மில்லியன் டாலர்களை உதவியாகவும் நஷ்டஈடாகவும் வழங்குவதாக உறுதி வழங்கியிருக்கிறார். யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யம் என்ற பெயரில் ஒரு பகுதியாக ஸ்காட்லாந்து தொடர்ந்தும் இருக்க வேண்டுமா, தனியாக பிரிந்து செல்ல வேண்டுமா என்ற கருத்து அறியும் வாக்கெடுப்பு நடைபெற இன்னும் சுமார் 2 வாரங்களே எஞ்சியிருக்கின்றன.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஐநா மனித உரிமை கவுன்சில் இலங்கையில் நடத்த உத்தரவிட்டிருக்கும் விசாரணைக்கு தான் மிகுந்த முக்கியத்துவம் வழங்குவதாகவும், இலங்கை அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தான் ஊக்கப்படுத்துவதாகவும் ஐநா மனித உரிமை ஆணையாளராக புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் இளவரசர் சயித் ரா அல் அசைன் தெரிவித்திருக்கிறார். நாளை செப்டம்பர் 8 ஜெனீவாவில் துவங்க இருக்கின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 27 கூட்டத்தொடரில் இளவரசர் ஆற்ற இருக்கும் துவக்க உரையின் நகல் ஜெனீவாவில் ஊடகங்களிடம் நேற்று பின்னேறம் வெளியிடப்பட்டதாக ஊடக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த உரையிலேயே புதிய மனித உரிமை தலைவரின் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
சமாதானத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் முன்னிட்டாவது ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்தால் முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும் என தான் வலியுறுத்துவதாய் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அல் ஹுசைன் கேட்டுக்கொண்டிருப்பதாக செய்தி நிறுவனங்கள் பலவும் அவர் நாளை ஆற்றவிருக்கின்ற உரையின் நகலை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. இந்த ஐநா விசாரணைக்கு எந்த வகையிலும் தாம் ஒத்துழைக்கப் போவதில்லை என்று இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே கூறி வருகிறது. ஐநா விசாரணையாளர்கள் இலங்கை வருவதற்கு விசா வழங்கவும் இலங்கை அரசாங்கம் மறுத்து வருகிறது. இலங்கையில் மனித உரிமை ஆர்வலர்களும் குற்றச்செயலால் பாதிக்கப்பட்டவர்களும் சாட்சிகளும் எதிர்கொண்டு வருகின்ற அச்சுறுத்தல்கள் தனக்கு அதிர்ச்சியும் வேதனையும் தந்திருப்பதாக இந்த துவக்க உரையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களும் வன்முறையும் அரங்கேறி வருவதை தான் கண்டிப்பதாகவும் இளவரசர் அல் ஹுசைன் குறிப்பிட்டிருப்பதாக செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றன. இலங்கையிலிருந்து படகில் செல்பவர்கள் உட்பட கடல் வழியாக ஆஸ்திரேலியா செல்லும் தஞ்ச கோரிக்கையாளர்களை வெளிநாடுகளில் வைத்து ஆஸ்திரேலியா பரிசீலிப்பது என்பதையும், படகுகளை வழியிலேயே தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்புவதையும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் விமர்சித்திருக்கின்றார். இப்படியான காரியங்களால் எதேச்சதிகாரமாக தடுத்து வைக்கப்படுதல், சொந்த நாடுகளில் சித்திரவதைக்கு ஆளாக நேர்தல் போன்ற பல மனித உரிமை மீறல்கள் வரிசையாக நடக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என அவர் எச்சரித்திருக்கிறார். இலங்கை தொடர்பாக கடந்த மார்ச்சில் ஐநா மனித உரிமை கவுன்சில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருந்தது. இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலைப் புலிகளுக்கும் இடையில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தின் இறுதிக்கட்டத்திலே நடந்ததாக குற்றஞ்சாட்டப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் விசாரணை ஒன்றை நடத்தும் என்று அந்த தீர்மானத்தில் பணிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்க இலங்கை அரசாங்கம் மறுத்து வரும் நிலையில் விசாரணையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் நாளை ஆரம்பமாக இருக்கின்ற ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தொடரில் இந்த விசாரணை சம்பந்தமாக ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கு ஆணையாளர் வாய்மொழியாக விவரம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கமும் ஜெனீவாவில் இருக்கின்ற இலங்கை தூதர் ரவிநாதா ஆரியசிங்க வழியாக பதிலளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
செய்திகளை தந்தவர் சாதாத். ஐநா மனித உரிமை ஆணையாளர் இளவரசர் அல் ஹுசைன் கூறியிருப்பது பற்றி இலங்கை அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கெஹிலியர் அம்புக்கவலிடம் பிபிசி பதில் கேட்டது. அதற்கு அமைச்சர் அளித்த பதில்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
With regard to the one who was holding that position, one who held the position earlier,
ஐநா மனித உரிமை ஆணையாளர் பொறுப்பில் இதற்கு முன்னால் இருந்த நவநீதம் பிள்ளையிடம் எங்களது நிலைப்பாட்டை தெளிவாகவே நாங்கள் எடுத்துரைத்திருந்தோம். ஐநா விசாரணை தொடர்பாக எங்களுக்கு இருந்த கவலைகளை வெளிப்படையாக தெரிவித்திருந்தோம். அந்த விஷயங்களை இனிமேல் கவனிக்க இருக்கின்ற புதிய நபரிடம் புதியதொரு அணுகுமுறையை நாங்கள் கடைபிடிப்போம். இனி இந்த விஷயத்தில் எங்களுக்கு கூடுதலான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். முந்தைய ஐநா தலைமைச் செயலரின் நிலைப்பாடு அப்பட்டமாகவே ஒருதலை பட்சமானது, நியாயமற்றது என்று நாங்கள் கூறி வந்தோம். தற்போது வந்திருக்கின்ற ஐநாவின் புதிய மனித உரிமை ஆணையாளர் அப்படி இருக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றார் அமைச்சர். ஐநா விசாரணைக்கு இலங்கை ஒத்துழைக்க வேண்டும் என இளவரசர் ஜெயித் அல் ஹுசைன் வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை ஒத்துழைக்குமா? இலங்கை அரசின் நிலைப்பாடு மாறாமல் தானே இருந்து வருகிறது என அமைச்சர் கெஹலியர் அம்புக்குவேலவிடம் கேட்டபோது, அதையெல்லாம் பொறுத்திருந்துதான் சொல்ல முடியும். அது பற்றி இப்போதைக்கே அவசரப்பட்டு எதுவும் சொல்லிவிட முடியாது. தற்போது வந்திருக்கின்ற புதிய ஆணையாளருடன் நாங்கள் இன்னும் விவாதித்திருக்கவில்லை. அவருடன் பேசி கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பின்னர் தான் எதுவும் சொல்ல முடியும் என்றார் அமைச்சர் ரம்புக்வெல்ல. இலங்கையில் மனித உரிமை ஆர்வலர்களும் சாட்சிகளும் குற்றச்செயலால் பாதிக்கப்பட்டவர்களும் கூட அச்சுறுத்தப்படுவது, தாக்கப்படுவது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது என மனித உரிமை ஆணையாளர் கூறியிருப்பது பற்றி அமைச்சரிடம் கேட்டபோது,
that is the case, then I think he has seen only one side of the story. We will also let him have the other side of the story because caution we need.
அவர் அப்படி சொல்லி இருந்தார் என்றால் அவர் ஒரு பக்கத்து கதையை தான் கேட்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவரிடம் நாங்கள் எங்கள் தரப்பு விஷயங்களை சொல்வோம் என்றார் அமைச்சர் ரம்பக்குவேல. இலங்கையில் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற இனச்சிறுபான்மையினருக்கு எதிராக அச்சுறுத்தல்களும் வன்முறையும் நடப்பதை புதிய ஆணையாளர் கண்டித்திருப்பது பற்றி அமைச்சரிடம் கேட்டபோது, அவருக்கு தப்பான விஷயங்கள் போய் சேர்ந்திருக்கின்றன. இரண்டு மத குழுக்களுக்கு இடையே சண்டைகள் நடந்திருப்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் அந்த விஷயத்திலும் கூட இரண்டு தரப்பு கதை இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய நாடுகளிலேயே கூட முஸ்லிம்களுடைய வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையில் இதைவிட பல மடங்கு மோசமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு உடனடியாக நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம் என்றார் இலங்கை அமைச்சரவை பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வேல.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சாதாத். இலங்கை தமிழரசு கட்சியானது முதிய தலைவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இளைய தலைவர்களுக்கு பகிராதிருப்பதாக இலங்கை வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தருகிறார் வவுனியாவில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாட்டின் இறுதி நாளாகிய இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் முதிய தலைவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அந்த கட்சி இளைஞர் யுவதிகளுக்கும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கின்றார். ஆயுதம் ஏந்தியவர்கள் தமக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதை சிந்திக்காது செயற்பட்டதைப் போல் அல்லாமல் இன்றைய முதிய தலைவர்கள் சிந்தித்து செயற்படுகின்றார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
இலங்கை தமிழரசு கட்சி முதிய தலைவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை இளைய மக்கள் தலைவர்களுடன் பகிராதிருப்பது எனக்கு ஒரு தளர்வு நிலையாக தென்படுகின்றது. எவ்வாறு ஆயுதம் ஏந்தியவர்கள் தாம் இல்லாது போனால் பொதுமக்களுக்கு என்ன நடக்கும் என்று சிந்திக்காது போர் நடத்தினார்களோ, அதேபோல் எமது சிரேஷ்ட தலைவர்கள் தாங்கள் சடுதியாக போய்விட்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து செயலாற்றுகின்றார்களா என்ற கேள்வி என் மனதில் பூதாகாரமாக இருந்து வருகின்றது.
தன்னுடைய இந்த கருத்தை ஒரு அரசியல்வாதியின் கருத்தாக அல்லாமல் ஒரு புத்திஜீவியின் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைய அரசியல் செயற்பாடுகளில் பெண்களை முக்கியமாக உள்ளிட்டு செயற்பட வேண்டியது அவசியம் என்பதையும் முதலமைச்சர் இங்கு சுட்டிக்காட்டினார்.
எமது அரசியல் செயல்பாடுகளுக்கு பெண்களை சேர்த்துக் கொள்வது மிக முக்கியமாக எனக்கு படுகின்றது. யுத்த காலத்தில் எமது பெண்களின் பங்கு மிக நேர்த்தியாக அமைந்திருந்ததை நாங்கள் மறக்கக்கூடாது. யுத்த களத்திலே இப்பொழுதும் அவர்களுள் பலர் எம்மிடையே வாழ்ந்து வருகின்றார்கள். பலர் வறுமையினால் வாடுகின்றார்கள். மக்களை ஒருங்கிணைத்து ஒரு அகிம்சை அரசியல் இயக்கமாக மாற்றுவதற்கு அவர்களின் பங்கு மிக முக்கியமானதாக அமையக்கூடும் என்று எனக்கு படுகின்றது. உரிய உற்சாகத்தையும் அறிவுரைகளையும் பொருளாதார வளங்களையும் வழங்கினால் அவர்கள் நிச்சயமாக எமது மக்களின் ஈடேற்றத்துக்கு வழிவகுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். உரியவர்களை, உறவினர்களை, உற்றாரை பறிகொடுத்து நிற்கும் பெண்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களின் உணர்வுகளை எதிர்மறையாக பிரயோகிக்க விடாது எமக்கு நன்மை தரக்கூடிய தன் உறுதியுடைய பாங்காக மாற்றி அமைத்து முன்னேற அவர்களை அரசியல் போராட்ட அரசியல் நீரோட்டத்தில் கட்சி விருத்தியில் ஈடுபடுத்துவது நன்மையை தரும்
என்றார் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். சமஷ்டி என்பது சிங்கள மக்கள் மத்தியில் பிரிவினையாகவே கருதப்படுகின்றது. இந்த கருத்தை மாற்றுவதற்குரிய உத்திகளை பயன்படுத்தி செயற்படுவதற்கு புதிய தலைமையின் கீழான தமிழரசு கட்சி முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து இந்திய செய்தி ஒன்று. இந்தியாவில் திருமணத்திற்கு முன்பே ஆண் பெண் இருவரும் பாலியல் ரீதியில் தாம்பத்தியத்திற்கு தகுதியானவர்களா என்பதற்கான மருத்துவ பரிசோதனை நடத்தும்படி புதிய சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே கிருபாகரன் யோசனை தெரிவித்திருக்கிறார். விவாகரத்து கோரி நீதிமன்றம் வரும் வழக்குகளில் பாலியல் உறவுக்கு தகுதியற்ற தம்பதிகளின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருவதால் இத்தகைய பரிசோதனைகள் நடத்துவது அதற்கான தீர்வாக அமையும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீதிபதியின் இந்த பரிசோதனை ஆலோசனை நடைமுறை சாத்தியமா என்று சென்னையைச் சேர்ந்த பாலியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் நாராயண் ரெட்டி அவர்களிடம் கேட்டேன்.
நீதிமன்றமுடைய நோக்கம் சரியானதுதான், அது பாராட்டக்கூடியது. ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் தான் நம்ம சிந்தனை செய்ய வேண்டிய. ஏன்னா இப்ப கட்டாயப்படுத்தினா அதனால என்ன லாபம்? ஒரு சர்டிபிகேட் வாங்க சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில வந்து உலகத்துல எந்த டாக்டர் கூட ஒரு ஆணுக்கு செக்ஸ்ல திறமை இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு செக்ஸ்ல ஈடுபடக்கூடிய திறமை இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலதான் நோக்கம் நல்லதுதான். ஏன்னா நாளைக்கு பிரச்சனை இருந்து இதனால ஒரு குடும்ப கல்யாணத்துல ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ பாதிப்பு ஏற்பட்டா அது கோர்ட் வரைக்கும் போகாம முதல்ல முடிச்சிருக்கான்னு சொல்றாங்க. அவங்க நோக்கம் கரெக்ட் தான், ஆனா இது ஒரு பிராக்டிக்கலா சாத்தியம் கிடையாது.
இன்றைய நிலையில மருத்துவ ரீதியா ஒரு ஆணுடைய ஆண்மை குறைபாடு அல்லது ஆண்மை அவர் வந்து திருமணத்திற்கு பிறகு உடல் உறவுல ஈடுபட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான பரிசோதனைகள் என்ன மாதிரியானவை இருக்கு?
முதல்ல நான் இந்த ஆண்மைன்றதே நான் கொஞ்சம் கொஸ்டின் பண்றேன். ஏன்னா எது வச்சு ஒரு ஆண் ஆணு பெண்ண பெண்ணுன்னு சொல்லுவோம். மருத்துவ ரீதியா 16 அறிகுறி இருக்கு, 11 ஒரு அறிகுறி ஆணுக்கு ஆண்மை இருக்கா இல்லையானது பெண்ணுக்கு பெண்மை இருக்கான்னு சொல்றதுக்கு. ஏதோ ஒரு இது இல்லைன்னா அதனை வச்சு ஆணு கிடையாது பெண்ணு கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்ப பொதுவா ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தா ஒரு மருத்துவமனையில என்னமா டெஸ்ட் பண்றாங்கன்னா மூணு பாக்குறாங்க. ஒன்னு வந்து உடல் ரீதியான பரீட்சை, ரெண்டாவது வந்து பினேல் டாப்பரண்ட்டு, அதாவது இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பயன்படுத்தி ஒரு ஆணுடைய ஜனன உறுப்புல சத்த ஓட்டத்துக்கு ஏதாவது இறந்தல் ஏற்பட்டிருக்கா தலைமுறை ஏற்பட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. மூணாவது வந்து கடைசியா இந்த விந்து டெஸ்ட்னு சொல்றது வந்து இதுல இது மூணு மட்டும் பத்தாது. ஏன் சொல்றேன்னா ஒரு லேப் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு டாக்டர் போய் விந்து டெஸ்ட் பண்ணிட்டு ஆணுக்கு சொல்றப்போ ஆணுக்கு அது புது இடமா இருக்கலாம், ஒரு தேவைப்பட்டாலும் இப்ப மன ரீதியான தூண்டல் கிடைக்காம போகலாம். ஆகினால நிஜமான மற்றபடி ஆண்மை எல்லாம் இருந்தாலும் அந்த சூழல் சார்ந்து அவனுக்கு விருப்பத்தன்மை சரியா வராம இருக்கலாம். அதை வச்சு அவன் ஆண்மகனே கிடையாது நான் சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து இந்த பீனேல் லாப்ரன் சொல்றோம் இல்லையா, அது வந்து சாதாரணமா பண்ணா அதுக்கு வந்து ஒரு மதிப்பு கிடையாது. அது ஆண் ஜனன உறுப்புல ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு ரசாயன கெமிக்கல். இந்தியாவில இப்ப தட்டவரன் மட்டும்தான் யூஸ் பண்றோம், அது மட்டும்தான் கிடைக்குது. அந்த மாதிரி ரசாயனம் ஆண் உறுப்புல இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு பிறகு ஸ்கேன் பண்ணணும். ஆனா இந்த இன்ஜெக்ஷன் போட சில சிக்கல் இருக்கு. தேவைப்பட்ட அளவுக்கு மேல நம்ம கொடுத்தோம்னா பிரயாபிதம் என்ற ஒரு கண்டிஷன் ஏற்படும், அதாவது விருப்பத்தன்மை ஏற்பட்டு அது 4 மணி நேரம் ஆனாலும் விருப்பத்தன்மை குறையாம இருக்கலாம். அப்போ ஒரு எமர்ஜென்சியா உடனே ஆபரேஷன் பண்ண நிலைமை வரலாம். ஆகையினால அந்த ஆணுக்கு அந்த இன்ஜெக்ஷனால பர்மனன்ட் டேமேஜ் ஆனாலும் ஆகலாம். ரெண்டாவது வந்து தேவைப்பட்ட அளவுக்கு இன்ஜெக்ஷன் போடல பயந்துட்டு டாக்டர் அப்படின்னா அதோட ரிசல்ட் சரியா இல்லாம போகலாம், அதை வச்சு சொல்ல முடியாது.
அப்போ இந்த பிரச்சனைக்கு, அதாவது இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்கு, அதற்கான தீர்வாக நீதிமன்றம் முன்வைத்திருக்கும் யோசனையில் தான் குறைபாடு இருக்கு, அது வந்து நடைமுறை சாத்தியமல்லன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு உங்களை போன்றவர்கள் கூறும் நடைமுறை சாத்தியமான நீண்ட கால தீர்வு என்ன?
நான் என்ன நான் நினைக்கிறேன்னா வந்து இது வந்து ஒரு சட்ட ரீதியா ஒரு கட்டாயப்படுத்தாம பொது மக்கள் கிட்ட ஒரு அவேர்னஸ் ஒரு ஒரு தெளிவு வர்றதுக்காக இது வந்து ஒரு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி இப்ப நிறைய வந்து இப்போ ஒரு பையனுக்கு பொண்ணு பாக்குறப்பயோ பொண்ணுக்கு பையனை வரன் பாக்குறப்பயோ இல்ல திருமணத்துக்கு இதை பண்ணி ஜாதகம் பாக்குறதுக்கு பதிலா முதல்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாங்க பார்த்து அவங்களா செக் பண்ணிக்கிட்டு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம போற அளவுக்கு நம்ம அவங்க மனசு தயார் பண்ணணும். அதுக்கு நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் கவுன்சிலிங் ப்ரோக்ராம் ஒரு நேரத்து கிடையாது நாடு கூட வர வந்தா நல்லது. அது
பாலியல் நிபுணர் நாராயண ரெட்டி நிகழ்ச்சியில் அடுத்ததாக.
நாகரிக கோமாளிகள் தமிழ்த்திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை அலசும் தொடரின் 21வது பகுதி, தயாரித்து வழங்குபவர் சம்பத்குமார்.
பாட்டுவாடி நல்ல அழகான ஜதையோடு வந்தானையா.
வடிவேலு, வைகை புயல் வடிவேலு, மதுரை மாவட்ட வட்டார வழக்கை திரைக்கு கொண்டு வந்து சிரிப்புட்டியவர். சிறு பிள்ளைகளும் குழந்தைகளும் கூட ரசித்து சிரிக்கும் வண்ணம் நடித்தவர். இவருடைய நகைச்சுவை ஸ்லாப்ஸ்டிக் எனப்படும் அபத்த நகைச்சுவை என்று கூறலாம். எளிய கிராமவாசியின் உருவம், கருப்பு நிறம், கிராமத்தானின் பேச்சு மொழி, அப்பாவியான தோற்றம், நடை உடை பாவனைகள் காரணமாக தமிழக மக்கள் இவரை தங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார்கள். வடிவேலுவை போல மண்ணின் மனம் கமழ பேசி சிரிக்க வைத்தவர்கள் வேறு எவரும் இல்லை என்றே கூற வேண்டும். தேங்காய் சீனிவாசன் மதராஸ் பாஷை பேசி கலக்கியது உண்டு என்றாலும் எல்லா படங்களிலும் அப்படி செய்தவர் அல்ல. கவுண்டமணி கொங்கு தமிழில் பேசி நடித்திருக்கிறார், ஆனால் எல்லா படங்களிலும் அல்ல. மாறாக வடிவேலு எல்லா படங்களிலுமே மதுரை மொழி வழக்கில் பேசி அந்த பழகு தமிழுக்கு மெருகூட்டி மேலும் பரவச் செய்தார், உயிரூட்டினார், சிரிக்கச் செய்தார். கிராமிய படமாக இருந்தாலும் சரி, நகரத்தில் கதை நடைபெறும் படமாக இருந்தாலும் சரி, மதுரை தமிழை அவர் மறந்ததே இல்லை.
என்ன எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். புண்ணியத்துல
வண்டி எதுவும் வாடகை கிடைக்குமா?
வாடகை கொடுக்கறதான வண்டி வச்சிருக்கேன்.
எந்த வண்டி எடுத்துக்கணும்?
எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். உனக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போகணும்.
ஏன்னா வாடகை இப்பவே
வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு.
வண்டிய
விடும்போது கொடுத்தா போதும்.
எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.
வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன், என்ன நினைச்சிட்டு
இருக்க மனசுல? போர்டு என்ன எழுதி போட்டுருக்க?
சைக்கிள் வாடகைக்கு விடப்படும்.
அதான் எழுதிருக்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும்னு எழுதி போட்டுருக்கேன். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன்.
வண்டி எடுக்கும்போது வாடகை அப்புறமா கொடு சொன்னது உண்மைதான்.
அப்புறம்
வண்டிய 30 நாளா வச்சிருக்கே, ஒரு அட்வான்ஸ் ஆகுது குடியா?
அட்வான்ஸா? அட்வான்ஸ் குடுக்கறதுன்னா வீடா? அப்படியே ஒரு வீட்டு குடி போனாலும் ஒரு மாசம் கழிச்சு அட்வான்ஸ் கப்பனாயா? சரி, நான் தெரியாம கேக்குறேன். இந்த வண்டி ஒண்ணு தானே, இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நான் ஊரை விட்டு ஓடிட்டேனா? உன் முன்னாலதான் தெரியுறேன், அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன், அவத்த பேசிக்கிறேன், அண்ணன் வந்து அப்பப்ப பிடிச்சிட்டு வாங்கிட்டு போறேன். அப்புறம் உனக்கு ஏமாலும் சத்தேகா?
யோ, வாடகை தான் கொடுக்க மாட்டேன்றேன், வண்டியாவது பேசாம கிட்ட விட்டு போயா?
வாடகை கொடுக்காம வண்டி எப்படி விட முடியும்?
எப்பதான் விட போறேன்?
இப்ப நான் வண்டியை விட்டு வாடகை கொடுக்காம போயிட்டு வச்சுக்க, நாளை பொண்ணு அங்கிட்டு கிட்ட கிராஸ் பண்றப்ப இந்த போறாம கடைக்காரன் கைய கட்டி என்னை கேவலப்படுத்த மாட்டியா? அப்புறம் என் கௌரவம் அந்த என்ன ஆகுறது? இந்த ஊருக்குள்ள ஒருவே மதிப்பானா என்னையா?
வடிவேறு சொற்களை உச்சரிக்கும் விதமே தனி. பட்டி தொட்டிகள் எல்லாம் புகழ்பெற்று உச்சரிப்பது வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க என்று அவரை போல மக்கள் அடிக்கடி பேசி பேசி மகிழ்வார்கள். மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு, இந்த சொற்றொடரை சாதாரணமாக பேசினால் சிரிப்பு வருவதில்லை. வடிவேலு பேசும்பொழுது மட்டும் அனைவரும் சிரித்தார்கள். அது அவருடைய வாணி. பார்த்திபனுடன் இவர் நடித்த காமெடி காட்சிகள் சாகாவரம் பெற்றவையாக சிரிக்க வைத்துக்
கொண்டிருக்கின்றன. என் பெட்டிய கால ஏற்றி யாரும் வச்சு இந்த பொட்டி தெரியுமாடா? என் தாத்தா அணிவிச்சு, எங்க அப்பா அணிவிச்சு, இப்ப நான் அணிவிச்சு, அடுத்து என் பிள்ளை பேர பிள்ளை அணிவிக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதை எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி ஒண்ண பண்ணிக்கிட்டே இங்க பாரு, இந்த கை உங்க வலையில வச்சுக்கிறாங்க.
சிவப்பு துண்ட கையெடுப்பா.
நீயா?
என்னப்பா பிரச்சனை?
ரெண்டு நாள் தங்குற பொட்டி உள்ள வச்சாங்க, 2 மாசம் ஆகுதுங்க, வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க.
மனசு கேக்காம 2 மாசமா அண்ணன் தங்கிட்டேன்.
நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் கேக்குறேன், என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, தப்பு தான். 1000 இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்த முடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு
தான்.
அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு?
பின்ன
அவன தெருவுல மேற சொரினாயா, எதையோ திங்கிற பண்ணியா, பொதி சமுக்கிற கழுவியா? இல்ல அந்த ரெண்டே ரெண்டு
இல்ல, ரொம்ப எல்லாம் மீறி போகுது.
அது இன்னொன்னு
ரொம்ப நாள்
பரதேசி
என்னை அசிங்கமா பாராட்டினா போதும், மூல பஞ்சாயத்தை தீத்து விடு.
அப்படியா?
அதான் மரியாதை.
என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான், அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேளு.
என்னங்க
அவங்க விழுடா, காலில்
விழுடா,
விடு என்ன அது?
ஒரே நாத்துக்கு காலையில மெர்ஜின வந்துகிறா.
காலையா? எங்க அண்ணா போய் சொல்றானே, கால இல்ல செருப்புல
செருப்ப கழட்டா. தலை இந்த பக்கம்
எங்க
முட்டு
என்னாலே தாங்க முடியலையா
அண்ணா? அப்ப நான் புறப்படுறேன், சைக்கிள் வேலை ஏறிட்டே போகுது, நாளைக்கு பாப்போம்.
இருங்க இருங்க, பஞ்சாயத்து பாய்தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்குல்ல.
இன்னும் மீதியா?
அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்காகவும் உன்னை மூச்சு முட்ட வச்சதுக்காகவும் அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும்.
யாரு இவன தானே?
உன்ன தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடியில்
பின்னணும்.
சந்திரமுகி படத்தின் வெற்றி விழாவின் பொழுது பேசிய நடிகர் ரஜினிகாந்த் முதலில் வடிவேலுவின் கால் ஷீட்டை கேட்டு வாங்குங்கள் என்று தான் தயாரிப்பாளரிடம் கூறியதாக குறிப்பிட்டார். அப்பொழுது அவர் அவ்வளவு பிரபலமாக அவ்வளவு படங்களில் நடித்து வந்தார் என்பதை இது காட்டுகிறது. வடிவேலுவுக்கு என்றே பாத்திரங்கள் உருவாக்கப்பட்டன. அவர் ஏற்று நடித்த பாத்திரங்கள் தில்லுமுள்ளு செய்து ஏமாற்றினாலும் வஞ்சகர்கள் அல்ல, ஏமாற்றி பழித்தாலும் பெரும் மோசடிகளை செய்ய துணியாத பாத்திரங்கள். சின்னஞ்சிறிய ஏமாற்று வேலைகளை செய்து அடி வாங்குவது வடிவேலு ஏற்ற பாத்திரங்களுக்கே கைவந்த கலை. எளிய கிராமவாசிக்கு ஏற்படும் ஆசைகளை அவர்கள் செய்யும் அப்பாவித்தனமான ஏமாற்று வேலைகளை செய்து நம்மை சிரிக்க வைக்கும் பாத்திரங்கள். வடிவேலு கதாநாயகனாக நடித்த சரித்திர படம் ஒன்று, இம்சை அரசன் 23 புலிகேசி. சரித்திர பாத்திரம் ஏற்று நடித்த போதிலும் தூய தமிழில் பேசிய போதிலும் இவருடைய மொழி வழக்கின் மதுரை பழகு தமிழின் சாயலை இவர் மறக்காமல் காட்டியிருந்தார். உக்கிரபுத்தன் என்ற பாத்திரத்தையும் இவர் ஏற்று நடித்திருந்தார். அவருடைய முறுக்கு மீசையும் வசனப் பொழியும் அங்கு அசைவுகளும் அவருடைய நடிப்பின் முழு பரிமாணத்தை காட்டுவதாக அமைந்திருந்தன. இது அவருக்கு ஒரு வெற்றி படம். இதுபோலவே பின்னர் தெனாலிராமன் என்ற படத்திலும் நடித்திருந்தார் கதாநாயகனாக.
என்ன கண்ணீர் தார தாரையாக கொட்டுகிறது? போர் என்பதால் பீதியா?
ஆமா,
பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? உனக்கு என்னையா?
ஒன்றுமில்லை மன்னா.
கணக்கச்சிதமாக செயல்பட வேண்டும். கதவை திறந்தம் என்னையா அது? எங்கே அதை குடு
மன்னா.
என்னடா இது? தத்தளிக்கும் போது அனைத்து கத்தியிலும் உடைகிறது, என்னடா அர்த்தம் இது?
எல்லாம் சரியாகத்தான் உள்ளது மன்னா, ஆனால் ஒட்ட வைப்பதற்கு தான் நேரம் கூடி வரவில்லை.
இங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள், இதற்கு என்னடா செய்வது?
ஏதாவது செய்கிறேன் மன்னா.
செய்கிறேனா? அமைச்சரே, இவளை சங்கிலியால் கட்டி அந்த மேடையில் படுக்க வைங்க. வாடகைக்கு சென்ற யானை வந்தவுடன் இவனை மிதித்து பிரித்து விடுங்க.
வாருங்கள்
போறா
மன்னா. என் மன்னா?
மன்னா கிளம்புவோமா?
சற்று பொறுமையா. ஐயோ, கேவலம் எறும்பை சின்னமாக வைத்துக் கொண்டு இவன் விடும் சட்டத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிற்கிறதையா? இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? என்ன
எம் ஆர் ராதாபை போலவோ, என் எஸ் கிருஷ்ணனை போலவோ, ஏன் சமகாலத்தில் வாழும் விவேக்கை போலவோ சமுதாயத்துக்கு சேதி சொல்லி பகுத்தறிவு ஊட்ட வேண்டும் என்று அவர் கவலைப்பட்டதே இல்லை. சிரிக்க வைப்பது மட்டுமே அவருடைய குறிக்கோளாக இருந்தது. பண்டிதர் முதல் பாமரர் வரை இவருடைய நகைச்சுவையை ரசித்து ரசித்து மகிழ்ந்தார்கள். வடிவேலு அரசியலில் ஆர்வம் கொண்டவர் அல்ல, ஈடுபாடு கொண்டவர் அல்ல. ஆனால் விஜயகாந்துடன் தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக விஜயகாந்த் சார்ந்திருந்த கூட்டணிக்கு எதிராக தேர்தல் பிரச்சாரம் செய்தார் 2011 ஆண்டு. இவர் ஆதரித்த கட்சி கூட்டணி தோற்று போனதால் வடிவேலு வாய்ப்புகள் இழந்துவிட்டார். 2 மேலாக தமிழ் சினிமா அவரை மறந்துவிட்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அவரை மறக்கவில்லை. காலை முதல் மாலை வரை அவருடைய காமெடி காட்சிகள் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையில் ஒளிபரப்பாகி கொண்டுதான் இருக்கின்றன. மக்கள் பார்த்து ரசித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னும் அவரை ரசித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. நாகரிக கோமாளிகள் தமிழ் திரையில் நகைச்சுவையின் வரலாற்றை அலசும் தொடரின் 21 பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சம்பத்குமார்.
அழகான
இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.